பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி துறையின் உதவி பேராசிரியர் தலைவர் கிறிஸ்தவ தமிழ் இலக்கிய இருக்கை திருமதி வே நிர்மலர் செல்வி அவர்கள் வீரவிளக்கு வாவே சுப்பிரமணியம் வரலாறும் தொண்டும் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு ஆண்டும் புதுகை பண்பலையில் ஜூன் 4 தேதியன்று சிறுகதையின் தந்தையும் ஒப்பற்ற விடுதலை போராட்ட வீரருமான வாவேசு ஐயர் அவர்களின் நினைவு நாள் நிகழ்வுகள் அரங்கேறும். அந்த வகையில் வாவேசு ஐயர் அவர்களின் நினைவு தினமான இன்று அவரின் நினைவுகளை போற்றும் முகமாக அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள புதுகை பண்பலை நேயர்களோடு இணைந்திருக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய புதுகை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கு முதற்கண் என் நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்று உங்களோடு இணைந்திருப்பது முனைவர் வே நிர்மலர் செல்வி, தலைவர் கிறிஸ்தவ தமிழ் இலக்கிய இருக்கை, உதவி பேராசிரியர் தமிழ் மொழித்துறை, சென்னை பல்கலைக்கழகம், சென்னை. வாவேசு ஐயர் வாரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் என்பதே அவர் பெயரின் விரிவு. தோன்றின் புகழோடு தோன்றுக எனும் வள்ளுவரின் வாக்கினுக்கு பெருமை சேர்க்க பிறந்தவர் வாவேசு ஐயர். இயற்கையாகவே இரக்கம் மிகுந்து தன்னலத்தை சிறிதும் நாடாமல் நாட்டுப்பணி புரிதலையே வாழ்வின் நோக்கமாக கொண்ட பெரியோரில் வாவேசு ஐயரும் ஒருவர். சிறந்த தமிழறிஞர், தமிழ் ஆய்வாளர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர், தமிழின் முதல் சிறுகதையின் ஆசிரியர், சிறுகதையின் தந்தை எனவும் அழைக்கப்படுபவர், நவீன தமிழ் இலக்கிய ஆய்வாளர், விடுதலை போராட்ட வீரர் என பல பரிமாணங்களை கொண்டவர் தாம் வாவேசு ஐயர் அவர்கள். காவிரி பாய்ச்சலால் வளம் பெற்ற திரிசிரபுரம் சோழ நாட்டிலே வரலாற்று சிறப்புடையது. அதனை சார்ந்த வரகநேரி என்னும் சிற்றூரே வாவேசு ஐயர் அவர்களின் பிறந்த ஊர். அவரின் பெற்றோர் வெங்கடேச ஐயர், காமாட்சி அம்மையார். ஐயரின் தந்தையார் ஆங்கில வழி கல்வியே தன் மகனின் வாழ்வினை உயர்த்தும் எனும் நோக்கம் கொண்டவர். அதனால் ஐரோப்பிய மிஷனரி பள்ளியில் அவரின் தொடக்க கல்வி தொடங்கியது. தன் தந்தையாரிடம் ஆங்கில மொழி கல்வி கற்றதால் மிஷனரி கல்வி அவருக்கு சுலபமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். எல்லா பாடங்களிலும் முதல் மாணவராக திகழ்ந்தார். ஆங்கில கல்வியோடு லத்தீன் மொழியையும் இரண்டாம் பாடமாக படித்தார் வாவேசு ஐயர். அயலக மொழிகள் பல கற்றாலும் தன் தாய்மொழியான தமிழையும் மறக்காமல் கற்று ஆய்வு நூல்கள் எழுதும் அளவிற்கு புலமை பெற்றார். வாவேசு ஐயர் அவர்கள் பன்மொழி புலமையும் கொண்டவர். ஆங்கிலம், லத்தீன், தமிழ் தவிர சமஸ்கிருதம், உருது, பிரெஞ்சு போன்ற மொழிகளையும் கற்றுச் சிறந்தார். அவருடைய பன்மொழி புலமை அவரை சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் உயர்த்தியது. தந்தையின் ஆசைக்கிணங்க பிஏ பட்டப்படிப்பும் வழக்குரைஞர் பிஎல் பட்டமும் பெற்று திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். தன் சட்டத்துறை பணியினை மேலும் விருத்தி செய்ய வேண்டி தன் மனைவி பாக்கியலட்சுமி அவர்களின் பெரியப்பா மகன் பசுபதி, நல்ல வசதியான குடும்ப பின்னணி கொண்டவர், சிறந்த குணவானும் கூட, அவரின் உதவியோடு ரங்கூன் நகரம் சென்றார். அன்றைய வழக்கின்படி பார் அட் லா படித்தவர்களே உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக பணிபுரிய முடியும். மற்றவர்கள் கீழ் நீதிமன்றங்களில் மட்டுமே தொழில் நடத்தி வந்தார்கள். இதை கண்ட வாவேசு ஐயர் மீண்டும் தன் மைத்துனர் பசுபதியின் உதவியோடு லண்டனுக்கு சென்று பாரிஸ்டர் பட்டமும் பெற விழைந்தார். ஆனால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது போல் வாவேசு ஐயர் வாழ்விலும் ஊழ் தன் ஆட்டத்தை தொடங்கியது. பாரிஸ்டர் பட்டம் பெற்று வருவாயை பெருக்கி தனது குடும்பத்தை வாழ வைக்க நினைத்து லண்டன் சென்ற வாவேசு ஐயர் அதனை மறந்து இந்திய சுதந்திர உணர்ச்சியை அவரது நெஞ்சிலே நெருப்பாக்கி அவரை புரட்சி வீரராக்கி அழகு பார்த்தது அவரது ஊழ்வினை. பாரிஸ்டர் பட்டம் பெறச் சென்றவர் இந்திய சுதந்திரத்தை காக்கும் வீரர் ஆனார். நாவலரும் பெரும் புரட்சியாளரும் இந்திய விடுதலை போராளியுமான சாவர்க்கரின் நட்பானது லண்டனில் இந்தியா விடுதியில் வாவேசு ஐயருக்கு கிடைத்தது. சாவர்க்கரின் உணர்ச்சியூட்டும் உரைகளுக்கு அடிமையானார் ஐயர். இந்தியாவை வெள்ளையரிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சிந்தித்தார். படித்த நேரம் போக மீதி நேரமெல்லாம் நாட்டு விடுதலை குறித்த சிந்தனையிலேயே மூழ்கினார். சாவர்கரின் அபினவ் பாரத் என்னும் இரகசிய புரட்சியாளர் சங்க உறுப்பினருமானார். புரட்சிகரமான திட்டங்களிலே மூழ்கி தன் குடும்பத்தையே மறந்தார் வாவேசு ஐயர். கிட்டத்தட்ட ஒரு சுதந்திர பைத்தியமானார். இந்தியாவின் அடிமை தலையை வீழ்த்துவதிலேயே தீவிர சிந்தனை கொண்டவரானார். சாவர்கர் என்னும் மராட்டிய சிங்கத்துக்கு தமிழகத்தின் வீரவேங்கையான வாவேசு ஐயர் வலது கையாக செயல்பட்டார். போர்படை தளபதியும் ஆனார். நாளடைவில் வாவேசு ஐயர், விநாயகராவ் சாவர்கர், டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் ஆகியோர் இந்தியா விடுதலையின் புரட்சியாளர்கள் என்று ஆனார்கள். லண்டன் இரகசிய போலீஸின் கண்காணிப்பு வளையத்திற்குள்ளும் வந்துவிட்டனர் மூவரும். துப்பாக்கிச் சுடுதல், வெடிகுண்டு வீசுதல், துப்பறிதல், துணிகரமாக எச்சையிலும் ஈடுபடச் செய்தல் என்ற வரிசையில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் நிபுணர் ஆனார் நம் வாவேசு ஐயர் அவர்கள். இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் புரட்சியை உருவாக்க பல இரகசிய திட்டங்களை போட்டனர் இந்த புரட்சி இளைஞர்கள். பாரிஸ்டர் பட்டம் பெற லண்டன் சென்ற வாவேசு ஐயர் நாட்டுப்பற்றாலே தாக்கம் பெற்று படித்து பெற்ற பாரிஸ்டர் பட்டத்தையும் கிழித்து குப்பையில் போட்டுவிட்டு பாரிஸ் நகரிலே பதுங்கி கிடந்தார். அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்று வருவார், குடும்பத்தை வளனுற பேணுவார் என்று நினைத்த மனைவியார் எண்ணம் ஈடேறவில்லை. தன்னலம் துறந்த ஐயர் அவர்களுக்கு குடும்ப இன்பத்தை நினைக்க நேரம் ஏது. இருப்பினும் சில நாட்களில் மனைவியையும் மகவையும் பிரிந்த மனக்கலக்கம் புரட்சி காதலில் இருந்து மீண்ட வாவேசு ஐயருக்கும் ஏற்பட்டது. இறுதியாக பாரிஸ்டர் பட்டம் முடித்ததும் ராஜ விசுவாச பிரமாணம் எடுக்க மறுத்தார். அவரை கைது செய்ய ஆங்கில அரசு ஆணை பிறப்பித்தது. தன் தாடி அவருக்கு ஒரு மூலதனமாக அமைந்தது. முகமதிய வேடம் பூண்டு சாவர்கரின் உதவியால் பிரான்சுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து துருக்கி கொழும்பு வழியாக 1910 இந்தியா வந்தார் வாவேசு ஐயர். இந்தியாவில் அவருக்கு கைது வாரண்ட் இருந்தபடியால் பாண்டிச்சேரிக்கு சென்று அங்கே மண்டையம் சீனிவாசாச்சாரியார், அரவிந்த் கோஷ், ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் ஆகியோருடன் தங்கினார். முதல் உலக போர் முடிந்ததும் 1920 வாவேசு ஐயருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில் நுழைய அனுமதி கிடைத்தது. வரக நேரிக்கு வந்த வாவேசு ஐயர் வட இந்திய பயணம் மேற்கொண்டார். திரும்பி வந்து தேசபக்தன் இதழில் ஆசிரியராக சேர்ந்தார். 1921 அடக்குமுறை என்னும் கட்டுரையினை தேசபக்தன் இதழில் எழுதினார் வாவேசு ஐயர். அது ராஜ துரோகம் என குற்றம் சாட்டப்பட்டு ஆங்கில அரசு அவரை பெல்லாரி சிறைக்கு அனுப்பியது. 9 சிறை வாழ்க்கைக்கு பின் 1923 விடுதலை செய்யப்பட்டார். பிறகு தேசிய பணிக்காக கோவில்பட்டி சென்ற அவர் கல்லிடை குறிச்சியில் இருந்த திலகர் பள்ளி என்னும் தேசிய பள்ளிக்கு பொறுப்பேற்றார். அதை தமிழ் குருகுலம் எனவும் மாற்றினார். இந்த அனுபவத்தை கொண்டு 1924 சேரன் மாதேவியில் மாணவருக்கான குருகுலத்தையும் தொடங்கினார். தமிழ் மொழி, இலக்கியம், கைத்தொழில், ஒழுக்க நெறிகள் கற்பிப்பதையே பள்ளியின் முக்கிய கொள்கையாக கடைபிடித்தார். திருவிக்க ஆசிரியராக இருந்த தேசபக்தன் இதழுக்கு 1920 முதல் 1922 வரை ஆசிரியராக இருந்தார் வாவேசு ஐயர். 1924 பாரத்வாஜ் ஆசிரமத்தில் இருந்து பாலபாரதி என்னும் இதழையும் நடத்தினார். அடுத்து வாவேசு ஐயரின் இலக்கிய வாழ்க்கை மகத்தானது. அதை பற்றி சிறிது பார்ப்போம். இலக்கிய ஆய்வு, புனை விளக்கியம், இலக்கிய விமர்சனம், இலக்கிய அறிமுகம், வரலாற்று அறிமுகம் ஆகிய 5 தளங்களில் அவரின் இலக்கிய வாழ்க்கை அமைந்தது என்று கூறினால் அது மிகையல்ல. பண்டைய இலக்கியங்களின் காலத்தை அடையாளப்படுத்துதல், இலக்கிய காலகட்டங்களை வகுத்தல், அவற்றின் வரலாற்று பின்னணியை வரையறை செய்தல், உள்ளடக்கம் சார்ந்து அவற்றை வகைப்படுத்துதல், அதோடு நவீன இலக்கிய ஆய்வுப் பணிகள் என அவரின் இலக்கிய ஆர்வம் அளப்பரியது. சங்கப்பாடல்களின் அழகியல் தன்மைகளை ஆய்ந்து விளக்கி எழுதினார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் செய்தார். கம்பராமாயணத்தை பற்றி நவீன நோக்கில் ஆராய்ந்து ஆங்கிலத்தில் கம்பராமாயணா எ ஸ்டடி என்ற முன்னோடி நூலினையும் ஐயர் அவர்கள் எழுதினார். கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, சமஸ்கிருத மொழி காவியங்களை அவற்றின் மூல மொழியோடு ஆய்வு செய்து ஆங்கில கட்டுரைகளாக படித்தார். சுப்பிரமணிய பாரதியின் கண்ணன் பாட்டு நூலுக்கு வாவேசு ஐயர் எழுதிய முன்னுரை தமிழில் எழுதப்பட்ட அழகியல் நோக்கு கொண்ட முதல் நவீன இலக்கிய விமர்சனம் என எழுத்தாளர் ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். கம்பராமாயணம், திருக்குறள் ஆகிய செவ்வியல் படைப்புகளின் பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து குறிப்புகளுடன் வெளியிட்ட பெருமையும் ஐயர் அவர்களுக்கு உண்டு. வரலாற்று ஆளுமைகளை அறிமுகம் செய்யும் நோக்கோடு பல நூல்களை எழுதினார். சந்திரகுப்தர், குரு கோவிந்த் சிங், நெப்போலியன், கரிபால்டி சரித்திரம் போன்றவை அவற்றில் முக்கியமானவை. தமிழின் வளர்ச்சிக்கு தமிழ் பண்டிதர்களும் தமிழறிந்த ஆங்கில வல்லுநர்களும் தடையாக உள்ளனர் என்பதே வாவிசு ஐயரின் கருத்தாக இருந்தது. அதோடு தமிழ் பண்டிதர்கள் சொற்களை செய்யுளுக்குரிய புணர்ச்சி விதிப்படி எழுதுவதில் வாவிசு ஐயருக்கு கருத்து முரண்பாடும் இருந்தது. மரபான சொற்றொடர் அமைப்பை அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்னும் பிடிவாதம் பிழையானது என்று அவர் வாதிட்டார். வாவிசு ஐயர் அவர்கள் கம்ப நிலையம் என்ற நூல் விற்பனையகத்தை தொடங்கி பல நூல்களையும் வெளியிட்டார். பாலகாண்ட பாடல்களை பதப்பிரிப்பும் செய்தார். இப்பதப்பிரிப்புக்காக பண்டிதர்களிடமும் பேராசிரியர்களிடமும் பல எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் அக்காலத்தில் எதிர்கொண்டார் வாவிசு ஐயர். வாவிசு ஐயரின் மொழியாக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. கம்பராமாயணம், திருக்குறள், சங்க இலக்கியம் ஆகியவற்றை அவர் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார். அவை மேலை நாட்டு அறிஞர் நடுவே தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு கவனத்தை உருவாக்கின என்றால் அது மிகையல்ல. தமிழுக்கு தாகூர் போன்றவர்களின் படைப்புகளையும் அறிமுகம் செய்தார். நவீன தமிழ் இலக்கியம் உருவாவதற்கு அந்த மொழியாக்கங்கள் பெரிதும் உதவின என்றே சொல்ல வேண்டும். வாவிசு ஐயர் அவர்களை தமிழ் இலக்கிய விமர்சனத்தின் முன்னோடி என்றும் நாம் கூறலாம். வாவிசு ஐயர் அவர்கள் சிறுகதை இலக்கிய முன்னோடியும் கூட, சிறுகதை இலக்கியத்தின் தந்தை எனவும் போற்றப்படுபவர். அமெரிக்க சிறுகதைகளின் முன்னோடி எட்கர் ஆலன் போ சிறுகதைக்கான இலக்கணமாக சிலவற்றை சொல்லிச் சென்றார். அதில் ஒன்று, சிறுகதை என்பது ஒரே அமர்வில் வாசித்து முடிப்பதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு குதிரை பந்தயத்தை பார்ப்பது போன்ற ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்த வேண்டும். முதல் வரியிலேயே கதை ஆரம்பமாகி விட வேண்டும். ஒரு பொருள் பற்றியதாகவோ, ஒரு மனோநிலை பற்றியதாகவோ, ஒருமை கொண்டதாகவோ அமைய வேண்டும். அந்த வகையில் ஐயர் அவர்களின் கதைகளே தமிழ் இலக்கிய உலகில் முன்னத்தி ஏறாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. மங்கையர்க்கரசியின் காதல், குளத்தங்கரை அரசமரம், கமல விஜயம், காங்கேயன் போன்றவை அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. தமிழில் கதை சொல்லிகள் பலர் இருப்பினும் சிறுகதை இலக்கணத்தோடு முதல் சிறுகதையை தந்தவர் நம் வாவிசு ஐயரே. குளத்தங்கரை அரசமரம் என்பது வாவிசு ஐயரின் சிறுகதைகளில் தலையாயது. இதுவே தமிழின் முதல் சிறுகதையும் கூட. ஆனால் இது ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கடேர் கதா என்ற சிறுகதையின் தழுவல் என்றும் சொல்லப்படுகிறது. கதைப்படி குலத்தங்கரையில் உள்ள அரசமரம் தன் வாழ்வில் கண்ட ருக்மணி என்னும் பெண்ணின் கதையை சொல்கிறது. பெண்கள் மனசு நோகும்படி ஏதாவது செய்ய தோணும் போது இனிமேல் இந்த கதையை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். விளையாட்டுக்காக கூட பெண்ணாய் பிறந்தவர்களின் மனதை கசக்க வேண்டாம் என்ற வெளிப்படையான பிரச்சார கருத்துடன் இக்கதை முடிகிறது. இக்கருத்து இன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் எழுதி ஒட்டப்பட வேண்டிய ஒன்றே என்று தோன்றுகிறது. இப்படி சிறந்த கல்வியாளராகவும் புரட்சியாளராகவும் தமிழ் ஆய்வாளராகவும் புனை விளக்கிய வித்தகராகவும் படைப்பாளுமையாகவும் நவீன இலக்கிய விமர்சகராகவும் அனைத்துக்கும் மேலாக தன்னலமற்ற சுதந்திர போராட்ட வீரராகவும் தம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்ட வாவிசு ஐயர் அவர்கள் குருகுல குழந்தைகளுக்கான சுற்றுலாவின் போது பாபநாச பானத்தீர்த்த அருவியில் தன் மகளை காப்பாற்றும் பொருட்டு குதித்து சுழலில் சிக்கி காலமானார். தமிழின் முதல் சிறுகதை சொல்லியின் கதை இவ்விதம் அகாலத்தில் துக்ககரமாக முடிந்தது என்பது இன்றும் நம் நெஞ்சை பிசையும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. வாவிசு ஐயரின் மரணம் கேட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் துடிதுடித்தார் என்றே சொல்ல வேண்டும். கேட்டீரோ தமிழர்களே, நம்மில் மிக்க கீர்த்தி கொண்ட தமிழன் உயிர் நீத்த செய்தி என்று துடிதுடித்து பேசுகிறார் புரட்சிக்கவி. இப்படி காலத்தால் உறைந்த ஐயர் அவர்களின் நினைவுகளை அன்னாரின் நினைவு நாளில் நாம் போற்றுவோம். புதுகை பண்பலையின் சார்பாக அவருக்கு என் புகழ் வணக்கத்தை செலுத்தி இவ்வுரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி துறையின் உதவி பேராசிரியர் தலைவர் கிறிஸ்தவ தமிழ் இலக்கிய இருக்கை திருமதி வே நிர்மலர் செல்வி அவர்கள் வீர விளக்கு வாவே சுப்பிரமணியம் வரலாறும் தொண்டும் பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.